الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله مولانا العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நான் பேச விரும்புவது கண்டிஷன்ஸ் சம்பந்தமாக. ஷரியா என்ன சொல்லுகிறது? கண்டிஷன்ஸ், ஷுரூத், ஷர்த்துகள். இது ஒருவேளை நீங்க கேட்டில்லாத ஒரு தலைப்பாக இருக்கும். இருந்தாலும் படித்த மக்கள் மத்தியில இது மிக புரோஷனமாக இருக்கும் என்பதை கருத்தில் வைத்து நான் இதை சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்லும் சில சம்பவங்களை கவனமாக கேட்கிறத கொண்டுதான் இதுல பல விஷயங்கள் உடைய தெளிவு பெறுவதற்கு காரணமாக அமையும். சஹீல் புகாரி முஸ்லிம் உடைய ரெண்டு ஹதீஸ்களை நான் இப்பொழுது பயான் செய்ய போகிறேன். ஒரு நாள் ஜாபிர் ரதியல்லாஹு ஒரு சஹாபி, ஜாபிர் இப்னு அப்துல்லா, அவனோட வாப்பர பேர் அப்துல்லா, மகன் பேர் ஜாபிர். அப்துல்லா பின் அம்ர் பட்ல உஹதுல ஷஹீதானார். அவர் மௌத்தாகும் பொழுது சின்ன பொம்பளை பிள்ளையில வச்சுட்டு மௌத்தாகினார். அவரோட மகன் ஜாபிர் ரதியல்லாஹு ரெண்டு பேரும் சஹாபாக்கள், வாப்பாவும் மகனும் சஹாபாக்கள். பாபா மௌத்தா போனதுக்கு பிறகு மகன் ஜாபிர் ஒரு பேட்டில் கலந்து கொண்டு வீடு திரும்புகிறார். அவர் பொருளாதாரம், அவருடைய பினான்சியல் சைட் மிச்சம் வீக்காக, ஒரு கஷ்டமான குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு விஷயங்கள் நடந்தது. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பேசினாங்க. அவர் வந்து சொன்னார், யார சொல்லா, எனக்கு கொஞ்சம் அவசரமாக வீட்டுக்கு போகணும். ஏன்னா ஏன் அவசரப்படுறீங்க, எல்லாம் பெட்டில் முடிச்சுட்டு இப்போ வந்து கொண்டிருக்கிறோம். இல்லை யார சொல்ல, நான் வர்றதுக்கு முத, நான் இந்த பெட்டில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முத, என் நிக்கா நடைபெற்றது, என் திருமணம். ஆனா நீங்க அழைப்பு கொடுத்ததுனால நான் என் மனைவியை விட்டுட்டு வந்துட்டேன். நபி அவங்க கேட்ட கேள்வி, அபிக்ரன் அவுசைபன், நீங்க முடிச்சது யார முடிச்சீங்க, ஒரு விடோவா அல்லது ஒரு வேர்ஜினா, ஒரு கன்னி பெண்ணா அல்லது விதவையா, யார முடிச்சீங்க? அபிக்ரன் அவுசைபன். அவர் ரிப்ளை பண்ணார், யார சொல்லா, நான் ஒரு வேர்ஜின், ஒரு கன்னி பெண்ணை முடிக்கல, நான் ஒரு விடோ தான் முடிச்சேன். அப்ப நபி அவங்க கேட்டா, அல்லா பிக்ரன், நீங்க ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்க கூடாதா? துலாஇபு, நீங்க அவளை முடிச்சிருந்தா உங்களுக்கு அவளோட இன்பத்துல மிக அதிகமாக நல்லதாக இருக்குமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு உபதேசம் செஞ்சார். அவர் ரிப்ளை பண்றார், சொல்றார், யார சொல்ல, அப்துல்லா என் வாப்பா பெட்ல உஹதுல ஷஹீதானாங்க. அவங்க மௌத்தாக கூடிய நேரத்தில் வீட்டில் சின்ன 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 பொம்பளை பிள்ளையில வச்சுட்டு மௌத்தாயினாங்க. நானும் எந்த ஒரு பார்ட்னராக ஒரு வேர்ஜின், ஒரு கன்னி பெண்ணை தெரிவு செஞ்சா எங்கட ஃபேமிலி லைஃப் வந்து சரியான ப்ராப்ளம் ஆகிடும். அதனால நான் ஒரு விடோவை, ஏற்கனவே திருமணம் செய்த விதவையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்தேன் என்று அந்த சஹாபி சொல்ல நபி அவர்கள் அவர்களுக்கு துஆ செய்தாங்க. நான் சொல்ல விரும்புவது அடுத்த பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜாபிர், உங்களோட ஒட்டகத்தை நான் வாங்கட்டா? சில பை திஸ் கேமல், சொல்ற நான் விக்கிறனே, எவ்வளவுக்கு விக்கிறீங்க? இந்த விலைக்கு விக்கிறேன். ஊக்கியா உடைய பிரமாணம் அந்த காலத்தில் திர்ஹம்கள் அந்த திரகமுக்கு நான் வாங்குறேன். கண்டிஷன் உண்டு ஜாபிரதையிலானோ, இதுதான் இந்த டாபிக். கண்டிஷன் உண்டு ஜாபிரதையிலான அவர்கள் போடுறாங்க, சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வீடு போகும் வரைக்கும் இதே ஒட்டகத்துல எனக்கு டிராவல் பண்றதுக்கு நீங்க அனுமதிச்சா நான் இதை உங்களுக்கு விக்கிறேன். ஒரு கண்டிஷன் உண்டு இந்த ட்ரேட்ல. அங்க ஒரு சஹாபி ஏற்படுத்துறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம் சரி என்று அந்த ஒட்டகத்தை மதீனா வரைக்கும் அந்த சஹாபி டிராவல் பண்ணி போறதுக்கு அனுமதி கொடுத்து, மதீனாக்கு வந்ததற்கு பிறகு அவர்கிட்ட நபி அவர்கள் பணம் கொடுத்து வாங்குறாங்க. ஒரு கண்டிஷனோட டிராவல் பண்றதுக்குள்ள அனுமதி இவருக்கு இதுல வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சம்பவம். இரண்டாவது சம்பவம், இது சஹீஹ் புகாரில முஸ்லிம் ரெண்டுலையும் பதிவாக இருக்கிறது. பரீரா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு ஸ்லேவ். அந்த காலத்தில் இன்றைக்கு யுஎன் உடைய ஒரு ரூலிங் இருக்குது, எந்த உலகத்துடைய எந்த நாட்டிலையும் ஸ்லேவ்ஸ வச்சுக்கொள்ள முடியாது. அது அந்த 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 கண்டிஷனை முஸ்லிம் கண்ட்ரிஸும் அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க. உலகம் எல்லாம் அது அக்ரி ஆனது. உங்களுக்கு தெரியும், 92 வரைக்கும் நெல்சன் மண்டேலா அவர் வந்து ஜெயில இருந்து பெரிய எபார்டி அந்த லா சவுத் ஆப்பிரிக்கான அதுல எவ்வளவு போராட்டம் செய்தார். இன்டர்நேஷனல் டீம்ல கூட சவுத் ஆப்பிரிக்கா எடுக்கப்படவில்லை. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அவர்களுடைய சாமானம் விற்கப்படவில்லை. அந்த சைடு எங்களுக்கு தெரியும். நாங்க எப்படி சவுத் ஆப்பிரிக்கால, நான் 92 நெல்சன் மண்டேலா ஜெயில இருந்து வரும் பொழுது நான் அங்கதான் இருந்தேன். அந்த நேரம் அந்த காலம் எப்படி இருந்தேன்னு சொன்னா, அவர்களுடைய ஜோஹனஸ்பர்க் மத்த ஸ்டேட்ஸ்கள் பிரிட்டோரியா என்று சொன்னா இஸ் டோட்டலி ஃபார் ஒயிட்ஸ். பிளாக்ஸ் அங்க போக முடியாது. கலர்ஸ் அண்ட் பிளாக்ஸ் அவர்களுக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஒயிட்ஸ்க்கு எல்லா இடத்துக்கும் போகையிலும் பிளாக்ஸ்க்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு தான் ஒயிட்ஸ்க்கும் போல ரைட்ஸ் அவர்களுக்கு இருக்குல்ல. இது எங்க காலத்திலேயே நாங்க கண்ட ஒரு ஸ்லேவரி சிஸ்டம் உண்டு. ஆனா உலகத்துல இது இல்ல என்று யுஎன்ஓ வந்துட அவர்களுடைய சட்டத்தில் வந்திருக்குது. ஆனா இஸ்லாம் அடிமைகளை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தது. இப்பையும் அதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா அதுக்குரிய நிபந்தனைகள், மிக நீண்ட நிபந்தனைகள், அதன் பிரகாரம் தான் அதுக்குள்ள அனுமதி வழங்கப்படும். ஆனா இஸ்லாமிய இந்த அடிமை என்றது இருக்குதே, அது இந்த யூரோப்பியன்ஸ், இந்த ஜூஇஷ அமெரிக்கன் நடத்தினது போல உள்ள அடிமைத்தனம் அல்ல. அமெரிக்கன்ஸ் இன்றைக்கு ஆட்டக்கூடிய ஜூ, ஒரு காலத்துல அவர்கள் ஷிப்ல இருந்து 1930s எல்லாம் இறங்குறதுக்கு கூட அவர்களுக்கு அனுமதி கொடுக்காம பலஸ்டைனை உருவாக்குறதுக்கு உண்ட அது ஒரு நீண்ட ஹிஸ்டரி, ஒரு ஸ்டோரி உண்டு. அதை நான் இங்க மென்ஷன் பண்ண விரும்பல. நான் இங்க பேசுறது என்னன்னு சொன்ன கண்டிஷன். ஒரு ஸ்லேவ் பரீரா ரதியல்லாஹு அன்ஹா, அந்த பரீரா வந்து அவ சம்பாதிச்சு மந்த்லி ஒரு பணத்தை கொடுத்து தன்ட ஃப்ரீடம் பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி அவர் உழைப்பு செய்து வந்தார். அந்த காலத்துல இன்றைக்கு கார் வாங்குறது போல, ஆடு மாடு ஒட்டகம் வாங்குறது போல பணம் கொடுத்து பெண்களை ஆண்களை வாங்குவாங்க. பிலால் ரதியல்லாஹு மிக ஃபேமஸான, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சஹாபி பிலால் என்று சொன்ன. அவங்க ஒரு ஸ்லேவாகத்தான் இருந்தாங்க. அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு பணம் கொடுத்து அவர்களை ஃப்ரீ பண்ணினாங்க. ஹஜ்ரத் பரீரா ரதியல்லாஹு அப்படி ஒரு ஸ்லேவ். இந்த பரீரா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பணம் கொடுத்து வாங்கினாங்க. பணம் கொடுத்து வாங்கி நான் பரீராவை ஃப்ரீ பண்றேன் என்று சொன்னாங்க. இஸ்லாமிக் ஹிஸ்டரியில நபியோட வாழ்க்கையில மனிதன் தவறு செய்யக்குள்ள அடிமைகளை உரிமைடுறதுக்கு ஷரியத் ஒரு சட்டமாக வச்சிருக்கு. ஒரு மனிதன் ஹண்டிங் போயிட்டு ஷூட் பண்றான், பக்கத்துல போயிட்டு பார்த்தா ஒரு ஹியூமன் மனிதனை சுட்டிருக்கிறான். இந்த நேரம் இஸ்லாம் சொல்லுது அவன் ஒரு அடிமையை உரிமையிடணும். சத்தியம் செய்கிறான், நான் பேச மாட்டேன் என்று சொல்கிறான், அல்லது ஏதோ ஒரு கட்டத்தில் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி செய்கிறான். இப்ப இஸ்லாம் சொல்லுது அடிமை உரிமையிட ஒண்ணும் உண்டு. சந்திர சூரிய கிரகன் வருது, இந்த நேரத்தில் அடிமை உரிமையிடத்துக்கு இஸ்லாம் சொல்லி இருக்குது. ஆயிஷா ரதியல்லாஹா சரியான தாராள உள்ளம், அவங்களோட ஜெனரோசிட்டி, அவர்களுடைய சதகா ஹதியா தாராள உள்ளம். ஒரு நாள் 100,000 dinar, இன்றைக்கு 1 crore rupees இருக்கும், மார்னிங் ஸ்டார்ட் பண்ணினாங்க, ஈவினிங் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுக்கு ஜெனரோசிட்டியை கொடுத்து அவர்கள். அப்ப அவங்களுடைய எல்டர் டாட்டர், எல்டர் சிஸ்டர் அஸ்மா, அவங்களோட சன் அப்துல்லா வந்து சொன்னாரு, ஆண்டி இப்படி சேரிட்டி கொடுக்கறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கொள்ள கூடாதா, ஏன் இப்படி நீங்க செய்றீங்க என்றே இவர் பேசினு ஆயிஷா ரதியல்லாஹா ஒரு ஆத்தொண்டு எடுத்தாங்க. இதுக்கு பிறகு அல்லாஹ்வுக்காக நான் உன்னோட பேச மாட்டேன், ஏன் ஒரு நல்ல அமல்ல நீ எனக்கு இடையூறு ஏற்படுத்துறா என்று ஆயிஷா ரதியல்லாஹா பேச மாட்டேன் என்று சத்தியம் செஞ்சாங்க. நாங்க இன்றைக்கு கோவிக்கிறது சின்ன 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 துனியாவுடைய அற்ப விஷயத்துக்கு, அவங்க கோவிச்சது வெறுமனே அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்காக காலிஸ், என்னுடைய லாபம், என்னுடைய துனியா, என்னுடைய பிரதிபலன் அதல்ல, நான் அல்லாஹ்வுக்காக செய்யும் தர்மத்துல இவர் யார் இத. அப்ப அப்துல்லாக்கு பெரிய ஒரு சோதனை ஆகிருச்சு. அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு கெஞ்சினாங்க, கேட்டாங்க, ஒண்ணும் சரி வரல. லீடிங் பெரிய சஹாபாக்களுடைய ஒரு குரூப் ஒன்றை தயாரிச்சு ஆயிஷா ரதியல்லாஹோட வீட்டுக்கு போய் கர்டனுக்கு பின்னால ஹதரத் ஆயிஷா ஹதீஸ் பயான் செய்வாங்க. 2200 ஹதீஸ மெமரைஸ் பண்ணிருந்தாங்க. எந்த ஒரு ஃபத்வாவும் ஆண்களுக்கு தெரியாட்டி கூட சில நேரத்தில் ஹதரத் ஆயிஷா அந்த ஃபத்வாவை கிளியர் பண்ணுவாங்க. ஸ்பெஷலி இண்டிவிஜுவல் பர்சனல் லைஃப், நபியோட சம்பந்தப்பட்ட இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஏராளமான விஷயங்கள் ஹதீஸ்ல ஆயிஷா ரதியல்லாஹு பயான் செஞ்சிருக்காங்க. அவ போயிட்டு சொன்னாங்க, எல்லாரும் இங்க பாருங்க, இன்றைக்கு நாங்க உங்கள்ட்ட ஃபத்வா கேட்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி இவருக்கு சொன்னாங்க, நீங்க முள்ள உள்ளுக்கு போறீங்க. அவர் உள்ளுக்கு போயிட்டு ஆயிஷா ரதியல்லாஹு கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு அவங்க அந்த சத்தியத்தை முறிக்க வச்சாங்க. இப்ப குர்ஆன் சத்தியத்தை முறிச்சா ஒரு அடிமைய உரிமையிட சொல்லுது. அது ஆயிஷா ரதியல்லாஹா ஒரு அடிமை உரிமைத்தான், ரெண்ட உரிமைத்தான், அஞ்ச உரிமைத்தான், 10 உரிமைத்தான், 20 உரிமைத்தான், 30 உரிமைத்தான், 40 ஸ்லேவ்ஸ் அவர்கள் ஃப்ரீ பண்ணாங்க. ஒரு அடிமையை உரிமையிட வேண்டிய இடத்துல நான் இப்ப ஒரு ரிசர்ச் ஸ்டடி பண்ணினேன். 8 சஹாபாக்கள், 39,322 ஸ்லேவ்ஸ் ஃப்ரீ பண்ணிருக்காங்க. போர்ச்சுகீஸ், இந்த பிரிட்டன், இவர்களுடைய யுத்தத்துக்காக எப்படி இவர்களை ஸ்லேவ்ஸ் பயன்படுத்தினாங்க, அது மாதிரி அல்ல இஸ்லாம். இஸ்லாம் ஒரு கன்னத்தில் அரஞ்சார். அபு மசூத் அல் அன்சாரி ஒரு ஸ்லேவுக்கு நபியோங்க பின்னுக்கு இருந்து சொன்னாங்க, நீ இந்த ஸ்லேவின் மீது பெற்றிருக்கக்கூடிய சக்தியை விட அல்லாஹ் உன் மீது பன்மடங்கு சக்தி பெற்றிருக்கிறார். அவர்கள் உடனே அதை ஃப்ரீ பண்ணினாங்க. சஹாபாக்கள் இஸ்லாம் எதையுமே நாங்க இன்றைக்கு என்னன்னா, இப்ப UN ஸ்லேவரி சிஸ்டத்தை இல்லாமலாக்கி இருக்குது, ஏன் இல்லாமலாக்கி இருக்குது, அவங்க செஞ்ச அநியாயத்துக்கு தான் இல்லாமலாக்கி இருக்கிறாங்க. இஸ்லாத்துடைய ஃப்ரீடம், நான் முஸ்லிம்ஸ் சிலர் பேசியிருக்கிறாங்க இஸ்லாமுடைய ஸ்லேவரியை பற்றி, அது மிக சிறப்பாக பேசியிருக்காங்க. கனிவான சகோதரர்களை பெரியார்களே, நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இந்த பெண்ணை வாங்கி உரிமைத்தாங்க, ஃப்ரீ பண்ணினாங்க. ஃப்ரீ பண்ணின உடனே அந்த வாங்கின வாகனத்தை வாங்குற ஒருவர்கிட்ட வாங்கினார் ஒருவர், அப்துல்லா அப்துல் ரஹ்மான் கிட்ட வாங்குறார். அப்துல் ரஹ்மான் வாகனத்தை வித்துட்டார். வாகனத்தை வித்ததற்கு பிறகு அப்துல் ரஹ்மானுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. அதுல ஒரு கண்டிஷனை போடு, லைஃப் லாங் எனக்கு இதுல எல்லா ரைட்ஸும் இருக்குது என்று வாகனத்தை வித்ததுக்கு பிறகு யாருக்கும் கண்டிஷன் போட இல்லமா? இல்ல, ஒரு பொருளை வித்துட்டா வித் ஆல் அதோட ரைட்ஸோட இவருக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, அந்த டீல், அந்த டீட் டிரான்ஸ்பர் ஆகுது. இதுதான் பொதுவாக உலகத்துள்ள சட்டம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஸ்லேவை வாங்கி ஃப்ரீடம் பண்ண கொலை என்ன, இந்த யாருக்கு பிறந்தது, எங்க இருந்து வந்தது, இது ஒன்றுமே தெரியாது, வாப்பா தெரியாது, உம்மா தெரியாது. அப்ப யார் இத ஸ்லேவ் பண்ணி ஃப்ரீடம் கொடுக்கிறாரோ அந்த ஸ்லேவ் கிட்ட ஏதும் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தா அந்த சொத்தெல்லாம் இந்த ஃப்ரீ பண்ணினவருக்கு தான் வரும். இது மனித நிலையா? இது ஆடும் இல்ல, வாகனம் இல்ல, வாகனத்துடைய ரைட்ஸ் உடனே டிரான்ஸ்பர் ஆகும். இது மனிதன் காரணத்தினால இத உரிமையிட்ட உடனே அவள் மௌத்தா போனா அவளுடைய சொத்து யாருக்கு போகும்? வித்தவருக்கா வாங்கினவருக்கா? மதீனால ஒரு கண்டிஷனை போட்டாங்க, அந்த விக்கிறவங்க அந்த அல் வலா, அந்த வலா எங்களுக்கு, அது எங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் வரணும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நபிக்கிட்ட போய் சொன்னாங்க, யாரும் சொல்லல, நான் வாங்கி ஸ்லேவ் ஃப்ரீ பண்ணிட்டேன், ஆனா விக்கிறவங்க சொல்றாங்க எங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பருக்கு வந்து குத்பா நடத்தி சொன்னாங்க, வலவு ஷரது மியத ஷர்தின், நூறு கண்டிஷன் போட்டாலும் அந்த கண்டிஷன் செல்லுபடி இல்ல, அந்த ட்ரேட் வேலிட். அவன் வாங்கி வித்தது, அந்த வாங்கி ஃப்ரீ பண்ணினது, அது ஸ்டாட்லி அக்செப்டட், அவங்க போட்ட கண்டிஷன் நல் அண்ட் வாய்ட் சொன்னாங்க. கனிமான சகோதரர்களை பெரியார்களே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்துக்கு வருகிறேன். அப்துல் வாரிஸ் என்ற ஒரு பெரிய மனிதன் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா கிட்ட போயிட்டு ஒரு ஃபத்வா கேட்டார். ட்ரேடிங் அண்ட் கண்டிஷன், ஒன்றை வாங்குறது வித் சர்டன் கண்டிஷன், இது கூடுமா? ஒரு ஃப்ரிட்ஜ வாங்குறோம், சர்வீஸ் 1 இயர் வாரண்டி, ஒரு ஏசியை வாங்குறோம், 5 இயர்ஸ் கேரண்டி, ஒரு வாகனத்தை எடுக்கிறோம், ஃப்ரீ சர்வீஸ் வித் திஸ் கண்டிஷன். இந்த கண்டிஷனோட இந்த இந்த டிரான்சாக்ஷன் செல்லுபடி ஆகுமா? இதுதான் பிரசன்ட், இதுக்குள்ள கேள்வி. ஹதரத் அப்துல் வாரிஸ் அபு ஹனீஃபா இமாம் ஹனஃபி இமாம் கிட்ட வந்து கேட்டார், ட்ரேட் அண்ட் கண்டிஷன் இஸ் இட் அலௌட்? அவர் சொன்னாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பைஇன் வ ஷர்தின், நபி அவர்கள் தடுத்திருக்கிறாங்க ட்ரேடையும் கண்டிஷனையும். ஒரு வியாபாரம் செய்யறது வித் அடிஷனல் கண்டிஷன், இது கூடாது. உதாரணமாக நான் உங்களுக்கு இந்த வாகனத்தை விற்கிறேன், நீங்க எனக்கு இந்த வீட்டை வாடகைக்கு தரணும். நான் இந்த வாகனத்தை விற்கிறேன், நான் இந்த வாகனத்தை விற்கிறேன், எனக்கு இந்த ரைட்ஸ், இப்படி ஒரு ரைட்ஸ் இருக்கணும். நான் இந்த பொருளை வாங்குறேன், எனக்கு நீங்க இந்த பொருளுக்கு பொருள் ஏதும் ஆபத்து நடந்தா இதை நீங்க இப்படி செய்யணும், இப்படி இந்த கண்டிஷன் போடுறது இது செல்லுபடி ஆகுமா என்ற ஒரு கேள்வி. இன்றைய காலத்துல இது அதிகமாக புலங்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ், நபி அவர்கள் சொல்கிறார்கள், லாப் லா ஷர்தான் ஃபி பைஇன், ஒரு வியாபாரத்துல ரெண்டு கண்டிஷன் போடுறது ஷரியத்துல அனுமதிக்கப்பட்டது அல்ல. ஒரே ட்ரேட்ல ரெண்டு கண்டிஷன் அனுமதி இல்ல. இவர் ரெண்டாவது போனார், இப்னு அபி லைலா. அவர் சொன்னார், வியாபாரம் கூடும், கண்டிஷன் நல் அண்ட் வைட் என்று சொன்னார். மூணாவது மனிதர் கிட்ட போனார், இப்னு சுப்ரமா. அவர் சொன்னார், வியாபாரமும் கூடும், கண்டிஷனும் கூடும் என்று சொன்னார். ஒரே சப்ஜெக்ட்ல மூணு ஹதீஸ் வந்திருக்குது. ஒருத்தர் நேத்து எனக்கிட்ட கேள்வி கேட்டார், நான் டிராவல் பண்ணேன் ஆஸ்திரேலியாவுக்கு, நான் நோம்பு பிடிக்கிறது எப்படி, இந்த ஃபாஸ்டிங்கும் இந்த சஹரும் பிளைட்ல தான் இருக்கும், என்னுடைய இஃப்தாரும் பிளைட்ல தான் இருக்கும். ஒருவர் லண்டனுக்கு போறார், அவர் ஃபாஸ்டிங் சம்பந்தமாக மார்க்க தீர்ப்பு கேட்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு போகல டைம் குறையுது, லண்டனுக்கு போகல டைம் கூடுது. 5 hours difference. இவர் இங்க இருந்து போகல 4.5, இங்க இருந்து போகல இது குறையுது. அப்ப அவர் கேட்கிறார், நான் என்ன மாதிரி நடந்து கொண்டேன். ஹதீஸ்ல வந்திருக்குது, லேசம் மினம் பிர்ரி மஸ்யாமு ஃபி ஸஃபர், பிரயாணத்துல நோம்பு பிடிக்கிறதுல எந்த நன்மையும் இல்லை. இது ஒரு ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸ், யாரு பிரயாணத்துல நோன்பு பிடிக்கிறாரோ அவர்கள் பாவிகள். மூணாவது ஹதீஸ், மின்னஸாயிம் மின்னல் முப்திர், பதருடைய யுத்தத்துல சஹாபாக்கள் நோன்பு பிடிச்சாங்க, சஹாபாக்கள் நோன்பு விட்டாங்க. நபியவர்கள் சொல்றாங்க, எங்கள்ல ஒரு சாரார் நோம்பு பிடிச்சோம், ஒரு சாரார் நோம்பு விட்டோம். நோம்பு பிடிச்சவர்கள் நோம்பு பிடிக்காதவர்களை குறை சொல்லவும் இல்லை, நோம்பு பிடிச்சவர்கள் நோம்பு பிடிக்காதவர்களை, பிடிக்காதவர்கள் பிடிச்சவர்களை. நோம்பு காலத்துல ஒருவர் வந்து ஃபத்வா கேட்டார், நபிக்கிட்ட, யார சொல்லலாம், என் வைஃப் எனக்கு கிஸ் பண்ண முடியுமா? நபி அவங்க சொன்னாங்க அது கூடாது. இன்னொருவர் வந்து கேட்டார், கூடுமா? நபி அவர்கள் சொன்னாங்க கூடும். ரெண்டும் உண்டு கொண்டு வித்தியாசமான சட்டம் இங்க பயன் செய்யப்பட்டிருக்கு. நோம்புலையும் அப்படிதான், இந்த பிரயாணத்திலையும் அப்படிதான், இந்த கண்டிஷன்லையும் அப்படிதான். இப்படியான கன்ட்ரடிக்டான ஹதீஸ்கள் வரக்கூல, இத எப்படி நாங்க தெளிவுபடுத்துறது? கிஸ் பண்ற விஷயத்துல உலமாக்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தா, யாருக்கு நபி அவங்க கூடும் என்று சொன்னாங்களோ அவர் ஒரு வயோதிபராக இருந்தார், யாருக்கு நபி அவங்க கூடாது என்று சொன்னார்களோ அவர் ஒரு வாலிபராக இருந்தார். இப்ப இதுல இருந்து ரூலிங் என்ன, யார் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவராக இருக்கிறாரோ, நோம்பு பிடிச்சிட்டு மனைவிக்கு ஒரு கிஸ் கொடுத்ததுனால நோம்புல எந்த பாதிப்பும் ஏற்பட மாட்டாது. ஆனால் இவர் இந்த நோம்பை முறிக்கும் காரியத்துல இதனால ஈடுபடுவார் என்று இருந்தா, அவர் அதை தவிர்ந்து கொள்றதுதான் அவருக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதை இந்த ரெண்டு ஹதீஸை கொண்டு தெளிவாகிறது. நோம்பு பிடிச்சு கொண்டு மனிதன் பிரயாணம் செய்யற விஷயம், ஒரு யுத்தம் நடக்குது, யுத்தம் வந்து எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தோட சக்தியோட இருக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்துல அனாவசியமாக ஒவ்வொருவரும் நோம்பு பிடிக்க போனா யுத்தத்துல சோர்வடைய வேண்டி ஏற்படும், தோல்வி காண வேண்டி ஏற்படும். இதனால யுத்த சந்தர்ப்பத்துல நோம்ப விடுறதுதான் ஆக சிறந்தது. அதனால நபி அவங்க உலாய்கள் உசாத், இவர்கள் பாவிகள். ஏன் ஆகப்பெரிய விஷயத்துக்காக வேண்டி ஒரு சிறிய விஷயத்தை இவர்கள் செய்து ஆகப்பெரிய ஆபத்தை இவர்கள் செய்திருக்கிறாங்க. உதாரணமாக ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், ஒருவர் பக்கத்தில் கண் பார்வை இல்லாதவர் கீழே விழ போறார். தொழுது கொண்டிருக்கக்கூடியவருடைய கடமை என்ன? தொழுகையை விட்டுட்டு அவரை பாதுகாக்கிறதா, இல்லாட்டி தொழுது கொண்டு அவருடைய உயிரை கொடுக்கிறதா? இந்த நேரத்தில் புத்தியும் சொல்லும் மார்க்கமும் சொல்லும், உன்னை தொழுகையை விட்டு தந்த மனிதருக்கு நீ முதலிடம் கொடுத்து அவரை நீ பாதுகாக்க வேண்டும். எந்த நேரத்தில் எது செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அது செய்யறது தான் பொருத்தமாக இருக்கும். இந்த நேரத்தில் இவர் செய்ய வேண்டியதே ஆக பொருத்தமானதை இதுவாகத்தான் இருக்கும் என்பதை மார்க்கம் மிக தெளிவாக. ஜுரைஜ் தொழுது கொண்டிருக்கிறார், சஹீஹ் புகாரியில் இந்த ஹதீஸ் மூணு இடங்களில் பதிவாக இருக்கிறது. தொழுது கொண்டிருக்கிறார், உம்மா வெளியே வந்து, மகனே மகனே ஜுரைஜ், இவர் தொழுகிறார், உம்மி சலாத்தி உம்மி, இவருக்கு ஊசலாட்டம், தொழுகையா மார்க்கமா, தொழுகையா மார்க்கமா? ஒரு சகோதரர் என்ன பத்துவா கேட்டார் இன்றைக்கு. என்ன பத்துவாண்டா? இந்த வைஃப் முஸ்லிம், அவரோட சன் புத்திஸ்ட். வைஃப் என்னோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், புத்திஸ்ட் சன். அவர் ஒரு புத்திசமோட வாழ்றார், லிக்கர் குடிக்கிறார், கேம்லிங்ல இருக்கிறார், தொழில இருக்கிறார். இப்ப இந்த மத விரும்புறா, நான் அந்த மகனை இஸ்லாத்துக்கு எடுக்கணும். அதுக்கு இந்த வைஃப் விரும்புறா, நான் மகனோட போயிட்டு இருக்கணும். உங்களோட எனக்கு இருக்கலாது, நான் மகனோட போயிட்டு இருக்கணும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவுக்கு ஈமான் இருக்குமோ, நான் அந்த சூழல்ல, அந்த குடியில, அந்த குஃபர்ல இருந்து என் மகனை இஸ்லாத்துக்கு எடுக்கலும் என்ற அந்த தைரியம் இருந்தால் தான் இந்த பெண் அந்த காரியத்தை செய்யணுமே தவிர, இல்லன்னா இவளும் அதோட சேர்ந்து போயிருவா என்று சொன்னா, இவ இங்க இருக்கிறது தான் நல்லம், அங்க போறது இவட ஈமானுக்கு ஆபத்து. ரெண்டுக்கும் ஒரு பிச்சாட்டமான, ஆபத்தான ஒரு நிலைமை வரக்கூடிய நேரத்தில் எதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கணும் என்பதை மார்க்கம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ரெண்டும் பாவம், ஆனா லேசான பாவத்தை செஞ்சே மனிதனுக்கு பாதுகாத்துக் கொள்ள இயலும் என்று சொன்னா, அந்த லேசான பாவத்தை செஞ்சுட்டே மனிதன் அந்த இடத்துல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றதே மார்க்கம் அனுமதிக்க கூடிய ஒன்றாக இருக்குது. பண்டியரச்சும் இருக்குது, செத்த மாமிசமும் இருக்குது. பண்டியரச்சும் இருக்குது, செத்த மாமிசமும் இருக்குது. செத்ததும் ஹராம், பண்டியும் ஹராம். ஆனா பண்டி ஆகமே மோசமானது, செத்த ஆட்டரிச்சி அதுல குறைவானது. உயிருக்கு ஆபத்து வந்திருக்குது, ரெண்டுல ஒன்ற சாப்பிடணும். அப்ப இந்த சின்ன பாவத்தை மனிதன் செஞ்சு தன் உயிரை பாதுகாக்கிறது, இதுதான் ரெண்டு பாவத்துல இது சரி ஒன்று செஞ்சு தன் உயிரை பாதுகாக்கிறதுக்கு மார்க்கம் சொல்லும் ஒரு வழியாக அமைந்திருக்கிறது. மேலான சகோதரர்களே, தங்கடத்தின் காரணத்தினால் ஷரியாவுடைய இந்த விஷயங்கள், முதலாவது சம்பவம் அந்த மனிதர் கிட்ட போயிட்டு கேட்டாங்க அபு ஹனீஃபா, ரெண்டுமே கூடாதுன்றாங்க, கண்டிஷனும் கூடாது, வியாபாரமும் கூடாது. ரெண்டாவது வந்து கேட்டாங்க, வியாபாரம் கூடும், கண்டிஷன் கூடாது என்று சொன்னாங்க. மூணாவது மனிதர் கிட்ட போனாங்க இப்னு சுபுருமா, அவங்க சொன்னாங்க கண்டிஷனும் கூடும், வியாபாரமும் கூடும். கண்டிஷனும் கூடும், வியாபாரமும் கூடும். அதேபடி இப்ப நான் சொன்ன சம்பவம், ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் ஒட்டகத்துல பிரயாணம் செய்தாங்க வித் ஒன் கண்டிஷன், எனக்கு போறதுக்கு நீங்க அனுமதி தரணும். இப்ப திரும்ப வராங்க. இங்க நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புறேன். இதுதான் இந்த பயானுடைய முக்கியமான நோக்கம், யூனிட்டி வித்இன் டைவர்சிட்டி. வேற்றுமையான கருத்துகளுக்கு மத்தியில ஒற்றுமையாக வாழ பழகணும். மாற்று கருத்துகள் இருக்கும், ஒருவர் சொல்லுவார் இது ஹராம், இன்னொரு சொல்லுவார் இது ஜாயிஸ், இன்னொரு சொல்லுவார் இப்படி, டிஃபரன்ட் ஆஃப் ஒபீனியன்ஸ். ஒருவர் ஒருவரை ஏசி கொண்டு சண்டை பிடிக்கிறது இல்ல. ஒருவருடைய கருத்து இது, ஒருவருடைய கருத்துப்படி மற்றவருடைய கருத்து ஹராம். எனக்கு ஒரு சகோதரர் எஸ்எம்எஸ் அனுப்பினார், ஹஜரத் ஹராம் ஹலால பத்தி பேசினா நல்லா இருக்கும். வந்து நான் இன்றைக்கு எடுத்தேன் ஃபிக்குல் ஹலால் வல் ஹராம். நான் ஃபிக்குல் ஹலால் வல் ஹராம்ன்றது பேசதான் நினைச்சேன், ஆனா அது போற பார்த்தேன் இது இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்ல. அமைதியாக எனக்கு மெம்பர்ல ஏறி இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண இயலாது. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எனக்கு சொல்லப்பட்டுச்சு 40-45 மினிட்ஸ்க்குள்ள முடிக்க சொல்லி, எனக்கு 40 மினிட்ஸ்க்குள்ள இத நிச்சயமாக முடிக்க முடியும். ஏதும் டவுட் இருந்தா எனக்கிட்ட கேட்டுக்கொள்ளும். நான் ஜும்மா ஹுத்துபால இந்த சப்ஜெக்ட் எடுத்தா எனக்கு அதை சரியாக முடிச்சு கொள்ள இயலாது. அதனாலதான் இந்த கண்டிஷன் என்ற வித்தியாசமான ஒரு தலைப்பை நான் இந்த இடத்துல எடுத்திருக்கிறேன். இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய உண்டு. அதுல ஒரு அடிஷனலாக ஒன்று சொல்கிறேன், மாற்று கருத்துகள் இருக்கக்கூடிய நேரத்தில் மற்றவர்களை மதிச்சு பழக தெரிஞ்சு கொள்ளணும். என்னது, அபு ஹனீஃபா கிட்ட வந்தார் முதலாவது கேள்வி கேட்ட மனிதர். அபு ஹனீஃபா, நீங்க சொன்னீங்க ரெண்டுமே கூடாது, கண்டிஷனும் கூடாது, ட்ரேடும் கூடாது,
ஆனா ரெண்டு பேர் இப்படி சொல்றாங்களே, சுபஹானல்லாஹ், வாட் எ பியூட்டிஃபுல் ஆன்சர். லாத்ரி மா காலா, எனக்கு தெரியாது அவங்க என்ன சொன்னாங்கன்னு. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சொன்னார்கள், நஹா அன் பை அன் வ ஷர்தின், வியாபாரமும் கண்டிஷனும் கூடாது. எனக்கு இதுதான் தெரியும். அவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது. ரெண்டாம் மனிதர்கிட்ட வந்தா, அவங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்றாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க, அவர்கள் என்ன சொல்றாங்க எனக்கு தெரியாது. ஆனா இந்த கருத்து இதுதான், மூணு பேரும் இதே போலதான் நடந்து கொண்டாங்க. இப்ப இது என்ன சொல்லுது, மாற்று கருத்து இருக்கலாம். தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வெர்ச்சுஸ் ஆஃப் அமால் என்ற புக்ல ஒரு இடத்துல எழுதுறாங்க, According to my very poor knowledge, there are 200 masail, different of opinions among scholars. நாலு இமாம்களிடத்துல 200 மசாயில்கள் கருத்து வெற்றி இருக்குது. உலமாக்கள் ஃபத்வா கொடுக்க போல different of opinions இருக்கும், different opinions இருக்கும். ஜகாத்துல் ஃபித்ர் ரிலேட்டட் பண்ணி பேசுற நோம்போடு, பணமாக கொடுக்கிறதா, பணமாக கொடுக்கிறதா அல்லது இது பொருளாக கொடுக்கிறதா. ஷாஃபி இமாம் அதிகமான இமாம்களோட கருத்து பணமாகத்தான் கொடுக்க கூடாது, பொருளாகத்தான். அப்ப நாங்க இங்க சொல்றோம் 260 கிராம்ஸ், நீங்க என்ன செய்யுங்க, அரிசிய ஜகாத்துல் ஃபித்ர் கொடுங்க. நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், 29th ரமலான் செஞ்சுட்டு நான் பயான் முடிச்சுட்டு நான் ஃபிளை பண்ணி இங்க வந்தேன். நான் இங்க வந்து இறங்கினோடனே ஜகாத்துல் ஃபித்ரை இங்க அனுப்பி வச்சாங்க. அப்ப ஜகாத்துல் ஃபித்ர் இங்க வந்து சேரக்குல அது ஒரு $3,000. இது ஷவ்வாலுடைய மூணாவது புறம். அப்ப நான் என்ன செஞ்சேன், இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய இந்த பணத்தை சில மதரசாக்களுக்கு அனுப்பி வச்சு, அங்க புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இத நீங்க கொடுங்க. இப்ப உலமாக்கள் கிட்ட ஒரு டிஸ்பியூட் ஒன்று ஏற்பட்டுச்சு, ஜகாத்துல் ஃபித்ர நீங்க பொருளாகத்தானே கொடுக்கணும், நீங்க பணமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணினீங்களே. இப்ப நாங்க இத ஃபத்வாவுடைய டிசிஷனுக்கு எடுத்தோம். சொன்னேன், ஜகாத்துல் ஃபித்ர இலங்கையில கொடுக்கிறதாக இருந்தா உடனடியாக என்ன செய்வாங்க, இன்றைக்கே கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க சிலர். சிலர் என்ன செய்வாங்க, ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்தே ஜகாத்துல் ஃபித்ர் 5 புள்ளைகள் என்று சொன்னா அவர்கள் 260 கிராம் வீதம் ஜகாத்துல் ஃபித்ர ஒவ்வொரு நாளைக்கும் சிலர் கூடுதலாகவே கொடுப்பாங்க. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று, முட்கூட்டி கொடுக்கலாம். இலங்கையில தேவை உள்ளவர்கள் இருக்கிறாங்க, கொடுத்து முடிக்கலும். சில சில ஊர்களில் ஜப்பான்ல சிங்கப்பூர்ல கேள்விப்பட்ட நேத்து முந்தநாத்து ஒரு 1000 poor families ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க. அங்க ஜாப் செய்யறவர் அமெரிக்கால லண்டன்ல, அவருக்கு எங்க மிஸ்கீனை தேடி கொண்டிருக்க, அவர் மஸ்ஜிதுல ஜகாத்துல் ஃபித்ர்ன போல அவர் டாலர் எடுத்து பவுன்ஸ் எடுத்து போட்டுட்டு விஷயத்த அவங்க என்ன பாக்குறாங்க, நாங்க எங்கட கண்ட்ரிக்கு அனுப்பி வைப்போமே. பாருங்க, ரெண்டு இமாம்கள் இடத்துல வித்தியாசமான ஒப்பீனியன் வந்திருக்குது. அபு ஹனீஃபா சொல்றாங்க பணமாக கொடுக்கலாம், ஷாஃபி சொல்றாங்க பொருளாக கொடுக்கும். இதுக்கு நாங்க என்ன சொல்லி வரோம்னா, தயவு செய்து லண்டன், அமெரிக்கா, பிரான்ஸ், இந்த நாட்டில் உங்களோட நாட்டிலேயே ஜகாத்துல் ஃபித்ர கொடுக்கலும்னா கொடுத்து முடிச்சிருங்க. இல்ல உங்களுக்கு கொடுக்கணும் என்று சொன்னா தயவு செய்து நோம்புலே எங்களுக்கு அந்த பணத்தை அனுப்பி வச்சிருங்க. நாங்க நோம்புடைய காலத்திலேயே அந்த ஏழைகளுக்கு என்ன செய்வோம், பொருளாக வாங்கி. அப்ப பணமாக கொடுக்கிறதுக்கும் அனுமதி இருக்குது, பொருளாக கொடுக்கிறதுக்கும் அனுமதி இருக்குது. எங்க பொருளாக கொடுக்கலுமோ அங்க நீங்க இப்படி கொடுங்க, எங்க பணமாக கொடுக்கலுமோ அப்படி கொடுங்க, கொடுக்காம இருக்காதீங்க. டிஃபரண்ட் ஒப்பீனியன்ஸ் ஏராளமான இடத்துல வந்திருக்குது. அந்த அந்த சந்தர்ப்பத்தில் சுபஹானல்லாஹ், ஒரு சம்பவம் உண்டு, பெரிய இந்த உள்ளத்தை எப்பையும் தொடக்கூடியது. இந்தியால இந்தியா பாகிஸ்தானுடைய பார்ட்டிஷன் ஏற்பட்டுச்சு, 1949 ஆக இருக்கும் இந்தியா பாகிஸ்தானுடைய பார்ட்டிஷன். அந்த நேரம் இந்தியாவில் ஆக பெரிய டப் உலமாக்கள் ரெண்டு பேர், அஷ்ரப் அலி தான்வி, ஹுசைன் அகமது மதனி. ரெண்டு பேரும் இப்படி 360 டிகிரி டிஃபரன்ஸ் ஒபினியன்ஸ்ல இருந்தாங்க. அஷ்ரப் அலி தான்வி சொன்னாங்க, பாகிஸ்தான் ஒன்று ஃபார்ம் பண்ணிதான் ஆக வேண்டும் சொன்னாங்க. ஹுசைன் அகமது மதனி சொல்றாங்க, ஹராம், பாகிஸ்தான் ஒன்று வரக்கூடாது, இந்தியாவாகத்தான் இருக்கணும். ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய டூ டிஃபரண்ட் ஒபீனியன்ஸ், அதுக்குள்ள ஆதாரம் அவங்க சொன்னாங்க, நாங்கள் தனியாக இருந்தால்தான் நாங்கள் இஸ்லாத்தை பிரகடனப்படுத்த முடியும். இவங்க சொன்னாங்க, இவ்வளவு பெரிய ஒரு கிரௌட நீங்க அங்க எடுத்துட்டு போனீங்கடா, இங்க உள்ளவங்க ரைட்ஸ் இழப்பாங்க. இது இதை பத்தி பேசுறதுக்கு அல்ல, இங்க அது பெரிய ஆர்குமெண்ட், பெரிய பெரிய புக்ஸ் எழுதப்பட்டு பலது நடந்து இந்த டிஸ்பியூட் நடந்து கொண்டிருக்கக்குள்ள, நீங்க படிச்சிருப்பீங்க ஒரு டிரான்ஸ்லேஷன், அல்லாமா அப்துல் மாஜித் தரியாபாதி, பாகிஸ்தான் எம்பசில எப்படி சவுதி எம்பசி டிரான்ஸ்லேஷன் கொடுக்கறாங்களோ, பாகிஸ்தான் எம்பசிக்கு போனீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் தான் உங்களுக்கு கிஃப்ட் ஆக தருவாங்க. அப்துல் மாஜித் தரியாபாதி, இவர் ஒரு ஏத்திஸ்ட், ஒரு முஸ்லிம் ஃபேமிலிக்கு பிறந்தவர், ஆனா ஒரு ஏத்திஸ்டாக இருந்தார். இவர் வந்தார் ஹுசைன் அகமது மதனி கிட்ட, வந்த இஸ்லாத்தை பத்தி சில கேள்வி கேட்டார். இந்த ஹுசைன் அகமது மதனி என்ன செஞ்சாங்க தெரியுமா, அஷ்ரப் அலி தான்வி கிட்ட போனாங்க, அவங்களோட மதரசாக்கு போனாங்க. அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க, இவங்க வாசல்ல உட்கார்ந்து இருந்தாங்க. ரெண்டு பேரும் பெரிய ஆளுங்கள், ரெண்டு பேருக்கும் 300 டிகிரி டிஃபரண்ட் ஒபீனியன்ஸ், ஆனா ஒருவர் மற்றவர் எப்படி மதிச்சாங்க. பேர் சொன்னாங்க, இந்தாங்க இவருக்கு உங்களுக்கும் எனக்கும் இடையில டிஃபரண்ட் ஒபீனியன்ஸ் இருக்கலாம், ஆனால் இவர் வந்திருக்கிறார், ஒரு முஸ்லிம் குடும்பத்தை பிறந்தவர், நல்ல இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி இது, ஆனா இவர் ஒரு ஏத்திஸ்டாக அல்லாஹ் மறுக்கிறார். அஷ்ரப் அலி தான்வி, உங்கள்கிட்ட நான் இவரை பொறுப்பு தாரே, நீங்க இவருக்கு டீச் பண்ணுங்க. அஷ்ரப் அலி தான்வி என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க ஒரு பகுதியை பொறுப்பெடுங்க, நான் மறுபகுதியை பொறுப்பெடுக்கிறேன், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவர் மீது முயற்சி செய்வோம். அவர் தான் பிற்காலத்தில் பெரிய ஒரு ஆலிமாக, பெரிய ஒரு முஃபஸ்ஸிராக மாறினார். மாற்று கருத்துகளுக்கு மத்தியில மற்றவர்களை மதிச்சு நடக்கிறது எங்களோட மார்க்கத்துடைய ஒரு முக்கியமான விஷயம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத், உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கும் இடையில 100 விஷயங்கள்ல கருத்து வேற்றுமை இருந்தது. ஆனா ஒருவர் மற்றவரை பத்தி பேசக்கொள்ள கண்ணீர் வடிச்சாங்க. யூனிட்டி விட்வீன் டைவர்சிட்டி, வேற்றுமைக்கு மத்தியில ஒற்றுமையாக இருக்க பழக்கணும். எனக்கு ஒரு ஒபீனியன் இருக்குதே, உங்களுக்கு ஒரு ஒபீனியன் இருக்குதே, டூ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபீனியன்ஸ். ஆனா நாங்க ஹியூமன்டேரியன் பேசிஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிச்சு நடப்போம். இதை விட மேலாக இன்னமல் மீனூன எஹ்வா, மூமின்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள், நாங்க ஒற்றுமையாக இருப்போம். இத நான் இப்ப இதனுடைய ஃபைனல் இந்த பயானுடைய சாரம்சத்துக்கு வருகிறேன். இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில ஏராளமான டிரான்சாக்ஷன்ஸ் நாங்க இந்த கண்டிஷன் காரணத்தினால ஹராமான முறையில வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எந்தெந்த ஏரியா, எந்த டிரான்சாக்ஷன்ல, எந்த டீட்ல, எந்த இந்த கண்டிஷன்ல, எந்த இந்த வியாபாரத்துல எப்படி இருக்குது என்பதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கொள்வதே கட்டாய கடமை. கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது கூடுமா கூடாதா என்றதை உலமாக்களிடத்துல இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்குமெண்ட் ஆக இருக்குது. அதுவும் இந்த கண்டிஷன் தான் அங்கேயும் உள்ள பிரச்சனை, கண்டிஷன் தான் அதில் உள்ள பிரச்சனை. ஏன் 45 டேஸ் தாண்டக்கூடிய நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் கொண்டு பே பண்ண வருது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, டெபிட் கார்டு. பெரிய பெரிய பேங்க்களும் இன்றைக்கு டெபிட் கார்டை இஷ்யூ பண்றாங்க. மெஜாரிட்டி உலமாக்களுடைய கருத்து, கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது கூடாது. ஒரு சில உலமாக்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, வித் ஒன் கண்டிஷன், இந்த 45 டேஸுக்குள்ள இவர் அந்த பணத்தை கொடுத்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வராமல் பாதுகாக்க வேண்டும். எல்லாத்தை விட சிறந்ததை டெபிட் கார்டை யூஸ் பண்றது. சில இடங்கள் இருக்குது அந்த கண்டிஷன் வந்து கட்டாயம் புல்ஃபில் பண்ணிதான் ஆகணும். ஒரு பொருள் ஒருவர் வாங்கிட்டு போறார், முராபஹா. இந்த இஸ்லாமிக் பேங்க்ஸ் எல்லாரும் முராபஹா என்ற ஒரு டிரான்சாக்ஷன் ஒன்று செய்றாங்க. அந்த டிரான்சாக்ஷன்ல ஒரு கண்டிஷன் போடுறாங்க, நீங்க எங்ககிட்ட மார்கேஜ் பண்ணணும். முராபஹா அப்படின்னா பேங்க் ஒரு பொருளை வாங்கி ஒரு வெஹிக்கிளை வாங்கி அந்த வெஹிக்கிளை 3 இயர்ஸுக்கு முராபஹா டிரான்சாக்ஷன் ஒன்று பண்ணுது. 3 வருஷம் 36 மந்த்ஸ்ல இவர் இந்த 1 மில்லியனை கட்டி முடிப்பார். பேங்குடைய புக் அப்படியே எழுதி அவருடைய கையில கொடுத்தா இவங்களுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்குது? அவர் தூக்கிட்டு போயிட்டாங்க இவர்கள் பேங்க்லயா, இது பினான்ஸ் கம்பெனியில அவரை போயிட்டு அந்த வாகனத்தை பிடிச்சி எடுக்கிறதுக்கு. அப்ப இங்க என்னது? வித் ஒன் கண்டிஷன், வித் ஒன் கண்டிஷன். கண்டிஷன் என்ன? உங்களோட இந்த புக் இட் வில் பி அண்டர் அவர் கஸ்டடி அண்ட் அவர் நேம். அவ இந்த கண்டிஷனோட இந்த வியாபாரம் கூடுமா? கூடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்துக்கு கொடுத்த கண்டிஷன் போல சில இடத்துல கூடும், சில இடத்துல கூடாது. அது எந்த இடம் என்பதை உலமாக்கள் மூலமாக அந்த விஷயங்களை தெளிவு பெறுவது மிகவும் அவசியம். ஃபஸ்அலூ அஹல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நான் நோம் பிடிக்கிறது இந்த பிரயாணத்துல எனக்கு கூடுமா என்று கேட்டா, நான் ஒரு யங்ஸ்டர் மாஷா அல்லாஹ், உங்களுக்கு 7 மணி 20 hours 22 hours லண்டனுக்கு போயிட்டு இறங்க போறீங்க, அவ்வளவு லாங் டேஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ண ஏழுமா? அவர் சொல்றாரு, எனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, 22 days 22 hours இஸ் நத்திங். மாஷா அல்லாஹ் நீங்க பிடிக்கலாம், பிரச்சனை இல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிரயாணத்துல பிடிச்சிருக்கிறாங்க. ஒருவருக்கு ஏலாது. இந்தியால ஒரு அமெரிக்கன் இஸ்லாத்துக்கு வந்தார். அந்த அமெரிக்கன் இஸ்லாத்துக்கு வந்த உடனே கடுமையான ஜூன் ஜூலை அந்த சூட்ல ஒரு முஸ்லிம் சகோதரர் அந்த அமெரிக்கனை ஃபாஸ்டிங் செய்ய வச்சார். டிராவலிங்ல அவர் இஸ்லாத்தை விட்டு போயிட்டார். நபி அவங்க சொன்னாங்க இல்லையா, பாவிகள், இதுதான் பாவிகள். மார்க்கத்தை தெரியாம மார்க்கத்துடைய தீர்ப்பு கொடுக்கிறதே அது பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மிக ஆசையோடு ஆர்வத்தோடு நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. நான் ஒரு புதிய தலை கொண்ட, ஏன் நீங்க எல்லாரும் படித்த மக்கள், பலவிதமான டீடும் டிரான்சாக்ஷன்களும் வியாபாரமும் செய்யக்கூடிய மக்கள், உங்களுக்கு தெரியும் இந்த ஹூஃப் ஒன்று நான் தந்திருக்கிறேன், இந்த ஹூஃபை நீங்க போட்டு பார்த்தா உங்களுக்கு எந்த மாதிரி ஷூ செஞ்சு கொள்ளலாம், எந்த லெதர்ல போடலாம் என்று நீங்க அதை மேட்ச் பண்ணி கொள்றதுக்கு தான் இந்த ஒரு பவுண்டேஷனை இப்படிதான் கட்டணும் என்று இன்ஜினியர் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி தந்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க இதை கட்டி கொடுறதுக்கு ஏராளமான வழிகள் இருக்குது. இது இந்த 45 நிமிஷத்துல விளங்கி கொள்ளக்கூடியது மாத்திரமல்ல, வாழ்க்கையில ஏராளமான சந்தர்ப்பத்துல இந்த கண்டிஷனோட வாழ்றது இருக்குது. இது ஏராளமான விஷயங்கள்ல இது தேவைப்படுகிறது. வேறொரு சந்தர்ப்பம் இருந்தால் இன்ஷால்லா இதை இன்னும் விவரிப்போம். இதுல ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷால்லா துஆக்கு பிறகு நீங்க கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். வாஆகிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஸல்லல்லாஹு